நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
களிமண்ணிலிருந்து கனவுகளை வடிவமைக்கிறார் நிதுஷா கிருஷ்ணன். எளிமையான மண்ணை அற்புதமான ஆபரண நகைகளாக மாற்றும் அவரது படைப்புகள் ஒவ்வொன்றும் பாரம்பரியம், படைப்பாற்றல் மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றின் கலவையாகும். அவரது கைகள் ஆர்வம், பொறுமை மற்றும் அடிப்படையிலிருந்து அர்த்தமுள்ள ஒன்றை உருவாக்கும் அழகின் கதைகளை சொல்கின்றன. கிக்கி கலெக்ஷன் என்ற நிறுவனத்தை உருவாக்கி நிதுஷா கிருஷ்ணன் தனது படைப்புகளை உலகம் முழுவதும் சந்தைப்படுத்தி வருகிறார். போர் சூழலில் இருந்து மீண்டெழுந்த ஒரு சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கும் நிதுஷா கிருஷ்ணன் அவர்களை நேர்கண்டு உரையாடும் நான் குலசேகரம் சஞ்சயன். வணக்கம் நிதுஷா கிருஷ்ணன்.
வணக்கம். நான் முல்லைத்தீவிலிருந்து வன்னிமன் உங்களையும் அழகாட்டும் என்ற தொடர்ல நான் பயணிச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு ஆஸ்திரேலியால இருந்து அழைப்பை ஏற்படுத்தியுள்ள உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி. உங்கள் பின்னணி பற்றி அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிகிறோம். அது தவிர உங்களது விவரங்களை கூறுங்கள்.
என்னோட இடம் வந்து முல்லைத்தீவு மாவட்டத்துல ஒட்டி சுட்டான் பிரதேசத்துக்குள்ள முத்தியங்கட்டேண்ட ஒரு இடம். முத்தியங்கட்டேண்டா பலருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு கிராமம் தான். என்னோட அப்பா வந்து ஒரு கண்டுபிடிப்பாளர், உற்பத்தியாளர். சிறியதுல இருந்தே நான் அவரை பார்த்து புது புது புத்தாக்கங்களை செய்யறத பார்த்து வளர்ந்ததால ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும், எங்களுக்கு படிப்பு மட்டுமே இதா இருக்க கூடாது, அதோட ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் வேணுமென்றது. இதுதான் எனக்கு முதல் ஸ்டார்ட்ல வந்து ஹாபியா இருந்தது. பிறகு அது என்னோட பிசினஸ் ஆகி இப்ப உலகம் ஃபுல்லா தெரிய வந்திருக்குது. முத்தியங்கட்டு வலதுகரை மகாவித்யாலயத்துல படிச்சேன் நான் ஏ லெவல். பிறகு எனக்கு பேராதனை பல்கலைக்கழகம் கிடைச்சது. பேராதனையாவில தமிழ் துறையில படிச்சேன். அதுல என்னோட பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்குது. இப்ப இன்னும் நான் பட்டம் முடிக்கவில்லை. பட் நான் படிச்சு கொண்டே இந்த கொரோனா கால பகுதி வந்து எங்களோட படிப்புல இருந்து கொஞ்சம் எங்களுக்கு ஹொலிடேயா இருந்தபடியா பழமையா நாங்க ஹொலிடே வந்தா வீட்டுல தோட்டத்தான் வேலை செய்யறோம். நாங்க ஏதோ ஒரு வேலை இருக்கும், கத்தரிக்கா அப்படிங்கறது, மிளகா அப்படிங்கறது, அப்படி வேலை இருக்கும். அந்த டைம் அதுக்குமே எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகே இல்ல, மரக்கறி விற்கிறது இருக்கட்டும். அப்ப நாங்க சின்ன சின்ன கைவினை பொருட்கள் அது செய்யறது, இந்த யூடியூப்கள் கிராஃப்ட்கள் பார்த்து. அப்ப இந்த டைம் வந்து என்னோட யூனிவர்சிட்டி ஸ்டடி வந்து ஜூம்ல போய் கொண்டிருந்தது. அப்ப அங்க லெக்சரரால் வந்து கீழடியில கிடைக்கப்படுற தமிழ் ஆய்வுப் பொருட்கள் பற்றிய ஒரு பாடத்தொகுதி இருந்தது. அப்ப நான் அதை பற்றியான ஒரு தேடல்ல இருக்கேக்குல கீழடியில காணப்படுகிற தமிழ் மக்கள் பயன்படுத்தின ஆபரணங்கள் என்ற ஒரு ஹெடிங் எனக்கு கிடைச்சது. அதை நான் தேடி போகல. அது இப்பயுமே டெரகோட்டா ஜுவல்லரி என்ற பேர்ல இந்தியாவில ஒரு பிசினஸா ரன் பண்ணி கொண்டு இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அப்ப நான் அதை யோசிச்சேன், என்னோட பிரதேசம் வந்து ஒட்டி சுட்டான் பண்டாரவண்ணியன் ஓட்டு ஃபேக்டரி இருக்குது. எங்களோட அப்பா சொன்னார், எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முத்தியங்கட்டு குளத்துல இருக்கிற களிமண் இந்த சட்டிப்பானை அளவுகளுக்கு செய்யறதுக்கு எல்லாம் நல்ல மண், களித்தன்மை உள்ளதண்டு. அப்ப நாங்கள் அதை ட்ரை பண்ணி பாக்குறதுக்காக அந்த ஜுவல்லரி எப்படி மேக் பண்ணிருக்கணும்ன்றதை தொடர்பு கொண்டு ஒரு லெக்சர் ஒன்ற நான் இதால பிடிச்சு இப்படி இது என்னது எப்படி படிக்கலாமான்னு இந்தியாவில உள்ள அவரோட தொடர்பு கொண்டு சூமூடாக அந்த ப்ரொசஸ படிச்சேன். அதுக்கு பிறகு நான் என்னோட இதை வந்து செய்து பார்க்க வழிகிட்டா நல்ல வடிவா இருந்தது, யூனிக். இப்ப என்ன சொல்றது, தொல்லியல் பொருட்கள் இப்ப படங்கள்ல காட்டுற மாதிரி புதையல் எடுக்கிற அந்த ஸ்டைல்ல அந்த ஜுவல்லரி இருந்தது, அந்த களிமண்ணால மேக் பண்ணிக்கல. அப்ப நான் அதை ஹாபியா செய்துட்டு பிறகு என்னோட ஸ்டடி வந்து கண்டினியூ பண்ணலாம போயிட்டுது. கொஞ்சம் இதா இருக்கல சின்ன சின்ன பொருள் செய்யல என்னோட லெக்சர்ஸ் வந்து அதை விரும்பி அணிந்து கொண்டிருக்கணும். ஏன்னென்னு சொன்னா அந்த பகுதி வந்து சிங்கள பகுதி என்றபடியா டிஃப்ரெண்ட் ஸ்டைலான ஜுவல்லரிகளை போடுகிறோம் அங்க உள்ளையாக்கள். அதோட என்ன செய்யலாம்னு சொல்லி நானே என்னோட சமூக வலைத்தளங்கள்ல வந்து இதுகின்ற ஹிஸ்டரி எழுதி இலங்கையில தெரியப்படுத்தணும். ஃபர்ஸ்டுக்கு இப்படி ஒரு ஜுவல்லரி இருக்குது, இதை போடலாமண்டு மற்ற தமிழர்கள் ஆரம்பத்துல பயன்படுத்தின ஜுவல்லரி என்றதை தெரியப்படுத்தணும். நான் எஸ்ஏயா எழுதி ஒவ்வொரு ஜுவல்லரியை மேக் பண்ணினாலும் அதுக்கு ஒரு ஹிஸ்டரி ஒன்று கிரியேட் பண்ணி இதை எப்படி செய்தது, இதுக்கான ஹிஸ்டரி இப்படி கீழடியில இருந்திருக்குது, இது இப்பதே காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வடிவமைச்சிருக்கிறேன் என்றுதான் நான் அதை போஸ்ட் போட்டு கொண்டு வந்தேன். அப்ப நான் இதை பிசினஸா செய்யணும்னு யோசிக்க இல்லை, பட் தெரியப்படுத்தணும்னு யோசிச்சேன். என்னோட போஸ்ட் ஒன்று பார்த்து ஜஃப்னா யூனிவர்சிட்டியில இருந்த மதுசூரி ஆதித்தன் என்று சொல்லி நுண்கலை பேராசிரியர், தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் வசித்து வருகிற அவர் வந்து எனக்கு கோல் பண்ணி இருந்தா, தான் இந்தியாவில வந்து இந்த நகையை வாங்கி போட்டிருக்கிறேன், இலங்கையில எங்க எல்லாமோ தேடினால் இது கிடைக்கவே இல்லை, நீங்க என்ன கலர்ல செய்தாலும் நானே வாங்கி கொள்றேன். அவ வந்து என்னோட ஜுவல்லரிய வாங்கி தானே போட்டு எனக்கு போட்டோக்கள் தரையிக்கல, அது மற்ற ஆக்களுக்கு பாக்கல வடி வேற இருந்ததோ, இப்படி எல்லாம் ஸ்டைல் பண்ணலாமா, இப்படி போடலாமா என்ற ஒரு தாட் வந்து நிறைய பேர் அதை பிறகு பர்ச்சேஸ் பண்ண கேட்டுச்சு. நான் தாங்களும் எங்களுக்கும் செய்தாங்கோ என்று அப்ப நான் பார்த்தேன், சரி இது என்னோட பிசினஸாவே ரன் பண்ணுவோம்னு. அப்படி ரன் பண்ண வழிக்கிட எங்களோட மக்கள் வந்து நிறைய கேள்வியை டக்கன்னு கேட்டுட்டி, நம்ம என்ன உடையுமா கரையுமா, இது எப்படி பாவனை காலம் அப்படின்றது. அந்த கேள்விகளுக்கு பதில கொடுத்து முன்னுக்கு வாரத்துக்கு எனக்கு ஒரு 1 இயர் பிடிச்சது.
இந்த கேள்விகளை நானும் கேட்டிருந்தேன். களிமண்ணால் செய்வதென்றால் சொன்னால் களிமண் பாரமாக இருக்கும் என்பது எமது நினைப்பு. ஏனென்றால் சட்டி பானைகள் பாரமாக இருக்கும், சட்டி பானைகள் தண்ணீரில் கழுவினாலும் அழியாது என்பது தெரியும். ஆனால் இதற்கு மேல் நீங்கள் பூச்சு பூசுகிறீர்கள், அதையெல்லாம் எப்படி நிலைத்து நிற்கிறது என்றே கேட்க இருந்தேன், கூறுங்கள்.
இந்த நகை வந்து சட்டி பானையில எப்படி அதை நாங்க இப்ப ஒரு கவனமா பார்த்து கொள்ளுவோம். கடையில போய் ஒரு மண் சட்டி வாங்கினா கடைக்காரர்கிட்ட நாங்க கேட்க மாட்டோம் உடையுமாண்டு, ஏன்னா எங்களுக்கு அது உடையுமாண்டு தெரியும். அப்ப நகை களிமண்ல வாங்கிக்கல ஒரு புது பொருள் அந்த கேள்வி வரும். அப்ப நாங்கள் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் எப்படி கொடுக்கறோம்னா, இது நாங்க பேக் பண்றோம் அதால கரையாது, நீங்க எவ்வளவும் தண்ணியில போட்டு பாவிக்கலாம். இதுல பிறகு நாங்க பெயிண்ட் பண்றோம், அந்த பெயிண்ட் மேக்சிமம் 1 இயருக்கு இருக்கும் எக்கோ ஃப்ரெண்ட்லி. அப்ப நாங்கள் வந்து இப்பதை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலரோ டிசைனோ கொடுக்குறோம். அதை நீங்க கவனப்படுத்தி நாங்கள் எப்படி வீட்டுல ஒரு மண் சட்டி பானைய பாவிக்கிறோமோ அதே போல இந்த ஜுவல்லரிய பாவிச்சீங்களா லைஃப் லாங் இருக்கும் அந்த நகை பிறக்காது.
இந்த பொருட்களை நீங்கள் எப்படி வடிவமைக்கிறீர்கள், அதாவது நீங்கள் கீழடியை பற்றி குறிப்பிட்டீர்கள், வடிவமைப்பு உங்கள் மனதிலே தோன்றியவையா அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு அதற்கு ஊக்கம் தருகிறதா?
ஆரம்ப காலத்துல பழங்கால தமிழர்கள் எப்படி கீழடியில வடிவமைச்சிருக்கிறார்கள், உருண்டை வடிவமான மண்களை உருட்டி அதுக்கு தங்களுடைய குறியீடுகளை அதுல பதிச்சு என்னென்ன விடயங்களை சொல்லணுமோ இல்ல ஒரு ரெடிஷனல் விடயங்களை சொல்லணும்னா அது அவைகள் வந்து சிம்பாலிக்கா அந்த நகையில சொல்லி இருக்கணும். அந்த குறியீட்டு முறையில சித்திரம் வரைதல் குறியீட்டு முறையில் வந்து அந்த நகையில பயன்படுத்தி இருக்கணும். நாங்க வந்து அதை பயன்படுத்தாட்டியும் இப்ப ரெண்டிங்ல என்ன டிசைன் வருகுதோ அதை நாங்கள் களிமண்ணில கொண்டு வரலாம். இப்ப சில பேருக்கு வந்து கவரிங் நகைகளை அணிவதால கழுத்தடியில கறுக்கிற இதெல்லாம் இருக்குது, ஆனா இது வந்து விஞ்ஞான ரீதியா கீழடியில அப்ப பயன்படுத்த என்ன சொல்லிருக்கணும்னா, உடல் தூட்டு அதிகமுள்ள மனிதர்கள் இதை அணிஞ்சு கொண்டு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் அந்த உடல் சூட்டு தன்மையை இந்த சுடுமண் ஆபரணம் உறிஞ்சுமண்டு. அப்ப அந்த தன்மைக்காகவே அநேகமாக இப்ப கழுத்துல இப்ப ஆப்பிரிக்கா மக்கள் இந்த ஆபரணத்தை தான் கூட அணிஞ்சிருப்பினா ஒரு மண் கலர்லயே. அதுக்கு காரணம் என்னன்னா அவையில் வெப்ப வெளியங்கள்ல வாழ்றதால அவன் உடல் வந்து சூடா இருக்கும். அப்ப எல்லா நாட்டு மக்களுமே அடிப்படை ட்ரைபல் பீப்புள் அவையில் எல்லாருமே களிமண் சுடுமண் ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறோம். காரணம் வந்து அதுக்கு ஒரு சக்தி இருக்குது என்று நம்பி இருக்கிறோம், அதுக்குள்ள ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு நம்பி இருக்கிறோம். இப்ப நாகரீகம் வளர எங்களுக்கு அதுக்கு தேவை இல்லாம போயிட்டுது இடக்கார பகுதியில. இப்ப என்னண்டா நாங்கள் ஒருக்கா போட்டாலுமே மற்றவர் பார்த்து வியப்படைகிறதுக்கு போடணும்ன்ற ஒரு மைண்ட் வுமன்ஸ் எல்லாருக்கும் இருக்கு. ஒரு நகையை போட்டு அந்த போகல ஒருத்தருமே அந்த ஒரு 100 பொம்பளைகள் வரியணும்னா அதுல தான் மட்டும் டிஃப்ரெண்டா தெரியணும். அப்படி விரும்பி விரும்பித்தான் இந்த நகை வந்து இப்ப உலகளாவரியதியில பயணிச்சு கொண்டிருக்குது. எங்க வாங்கினீங்க, ஐயோ எப்படி வாங்கினீங்க, நல்லா இருக்குது என்ற ஒரு க்வெஸ்சன்லயே இருக்குது. என்னன்னு சொன்னா நான் அவைகளுக்கு ஒரு மகுட வாசகமா இதை அனுப்புறேன், வன்னி மண் உங்களையும் அழகாக்கட்டும்.
இதை நீங்கள் செய்யும் போது இதற்கான வரவேற்பு நன்றாக இருக்கிறது என்று அறிகிறேன், அதனால் தான் நாம் கூட அதை பற்றி தெரிய வந்தது. எப்படி நீங்கள் இதனை சந்தைப்படுத்துகிறீர்கள்?
99% என்னுடைய சோசியல் மீடியாவாலதான், ஆன்லைன் மார்க்கெட் ஊடாகத்தான் உலகம் பூராக சென்றடைகிறது. எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சு கொள்ள இருக்குது. அதை விட நான் ட்ரெயின் பண்ணி கொண்டு வரேன் ஒர்க் ஷாப்புகள் செய்து. இப்ப ஸ்ரீலங்காவில என்னிடம் மட்டுமே 120 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். டெரகோட்டா ஜுவல்லரி
ஆர்டிஸ்ட் நீங்கள் 120 பேரை பயிற்றுவித்தால் அவர்கள் இந்த வியாபாரத்தை தொடங்கிவிட்டால் உங்கள் வியாபாரம் என்னாகும்?
அப்படி நான் யோசிக்க முடியாது தானே. இப்ப ஒரு ஆளின் வாழ்வாதாரத்தை வந்து முன்னுக்கு கொண்டு வரலாம். இப்ப நான் இந்த ஜேர்னில வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தனோ அது கட்டாயம் ஒரு பிசினஸ் எந்த பிசினஸா இருந்தாலும் அவையில ஒரு மார்க்கெட்டுக்கு சென்றடைய நாள் எடுக்கும். அதே இடத்துல வந்து டீச் பண்ற ஆள் இருக்க மாட்டாதானே. எப்பயுமே டீச்சர் வந்து ஒரு ஸ்டெப் பண்ணாலும் முன்னுக்கு போய் கொண்டிருப்பா.
இப்பொழுது நீங்கள் இதை தனியாக செய்கிறீர்கள் அல்லது இதற்காக நீங்கள் சிலருடன் இணைந்து
செய்கிறீர்கள்? என்னோட கிராமத்துல இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியானாக்கள் வந்து ஹெல்ப் பண்ணி தருவினம். அவைகளுக்கு ஒரு பாக்கெட் மணிக்கு மாதிரி ஹெல்ப் பண்ணி தருவினம். அவைகளுக்குமே ஒரு பெனிஃபிட் போகுது. நான் என்னோட மகாபல ஸ்காலர்ஷிப் யூனிவர்சிட்டி பேமெண்ட் வந்தது கொரோனா டைம். அதுதான் அது பேசிக்கா என்ன ஸ்டார்ட் பண்ண வச்சது அதுக்கான மெட்டீரியல் வாங்குறதுக்கு. அப்ப அவைகளுக்கும் அது ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு ஒரு ஓரளவுக்கு ஒரு மந்த்லி ரன் பண்ணக்கூடிய மாதிரியோ என் ஸ்டடியை பாக்குறதுக்கோ இல்லாட்டி ஒரு டியூஷன் ஃபீஸ் பாக்குறதுக்கோ இருந்ததுன்னா அது ஒரு பெனிஃபிட் தானே.
சரி, உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் என்னமா?
என்னோட ஸ்டோர் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகி கொண்டு வருது இன்டர்நேஷனல் ரீதியா. ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் தரப்பட்ட ஆர்டிஸ்ட் நான். என்னோட ப்ராடக்ட் வந்து எல்லா இடங்கள்லயுமே ஒவ்வொரு நாட்டுக்குரிய ஹேண்ட்கிராஃப்ட் ப்ராடக்ட்கள்ல போய் சேரணும்ன்றது என் விருப்பம். ஸ்டோர் மாதிரி இப்ப ஸ்ரீலங்கன் ப்ராடக்ட்ல என்னோட ப்ராடக்டும் எல்லா நாடுகளுக்குமே வரணும்.
அதற்காக நீங்க தமிழ் வடிவமைப்புகளை மட்டும்தான் செய்கிறீர்களா அல்லது சிங்கள?
இல்ல இல்ல, எல்லா வடிவம் வெஸ்டர்ன் கல்ச்சர் செய்யறேன், சிங்களாக்களுக்குரிய கல்ச்சர் செய்யறேன், கிரேக்கர்களுக்குரிய கல்ச்சர் கூட செய்திருக்கிறேன். அவே சிம்போலிக் டிசைன்களை வச்சு எதுவித பெயிண்டுமே பண்ணாம நேச்சுரலாவே கொடுக்கறது. இது வரைக்கும் எனக்கு ஒரு 25 கஸ்டமர்ஸ் கிட்ட ஆஸ்திரேலியாவில் இருக்கணும்.
ஆஸ்திரேலியாவில் சிட்னி,
மெல்பர்ன், நியூ சவுத் வேல், சிட்னி, எல்லா இடங்கள்லயுமே என்ன படிச்சும் இருக்கணும். அவையல் தங்களுக்கு தேவையானதை வீட்டுல மேக் பண்ணி போடுறதுக்கு அப்படியே.
இதை கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் உங்களது ஆபரணங்களை வாங்க வேண்டும் என்று யோசித்தால் என்ன செய்ய வேண்டும்?
கிக்கி கலெக்ஷன் என்று சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, டிக்டாக் இருக்குது. நீங்க அதுல போய் என்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அத
உங்களது செயற்பாடுகளுக்கு உங்கள் குடும்பத்தின் ஆதரவு எப்படி இருக்கிறது?
என்னோட குடும்பத்துனா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட். இப்ப நான் ஒரு படிச்சுட்டும் இப்படி ஒரு துறையில பயணி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவேன் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போக சொல்லி. நான் வந்து அதை விரும்ப இல்ல. ஏனென்றா நான் ஒரு 10 நாள் உழைச்சா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திற்குரிய சம்பளத்தை நான் எடுத்துக்கொள்ளுவேன். இன்னுமே நான் டெவலப் பண்ணலாம், ஆனா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் என்று போய்க்கல என்னோட ஸ்கில் வந்து அங்க அடிபட்டுரும். அந்த டெவலப் பண்றது கஷ்டமா இருக்கும். அத நான் இத ஒரு பிசினஸ் ஆ கொண்டு போகணும் பெரிய அளவுல. ஏண்டா கவர்மெண்ட்டுக்குள்ள போனா எனக்கு கிடைக்காது. அப்ப என்னோட குடும்பம் இது வந்து ஓ என்ன இதுலயே பண்ணிக்க சொல்லி விட்டுட்டினம். அதை விட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் என்னோட அப்பா. அவர் வந்து ஒரு உற்பத்தியாளர், கண்டுபிடிப்பாளர். அவருக்கு வித்தியாசமா எதுவும் திங்க் பண்ணி இது செய்யறது எல்லாம் விருப்பம் இருக்கு. அப்ப எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன்.
கிக்கி கலெக்ஷன் என்ற யூடியூப், ஃபேஸ்புக், டிக்டாக் என்று கூறினீர்கள். அது தவிர பொருட்களை வாங்க வேண்டியவர்கள் என்ன செய்ய வேண்டும்?
நேரடியாக தொடர்பு கொள்றேன்னு சொன்னா என்னோட நம்பர் நோட் பண்ணி அதுல இருந்தே எடுத்துக் கொள்ளலாம். 077-59-28-244 அந்த நம்பரை நோட் பண்ணி எனக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப்ல டீடைல் கேட்டு வாங்கிக்கொள்ளலாம்.
நல்லது, மிக்க நன்றி. உங்களது முயற்சிகள், செயற்பாடுகள் வெற்றி பெற வேண்டும் என்று SBS தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் வாழ்த்து கூறி உங்களது நேரத்திற்கும் உங்கள் பதில்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி.
மிக்க நன்றி. மிக்க நன்றி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.